கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 35 அத்தியாயம், நீதி விசாரணை. அப்போது மன்னர் குறுக்கிட்டு, "நான் தான் உத்தரவிட்டேன்" என்றார். வந்தியத்தேவன் மன்னருக்கு தலை தாழ்த்தி வணங்கி, "தங்களுடைய கருணைக்கு எனது வழக்கு. ஆதித்த கரிகாலரை கொன்றவன் என்று சந்தர்ப்ப சூழ்நிலையால் குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்ட நாடே. இந்த குற்றவாளிகளை பற்றி கூறுவது முறையாகாது. என்னை பற்றி இந்த சபையில் உள்ளவர்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். என் முன்னோர் வாடகப்பாடி நாட்டை ஆண்டார்கள். முறையாக அந்த நாட்டை ஆள வேண்டிய நான் விதிவசத்தால் நாடிலிருந்து சாதாரண போர் வீரனாக திகழ்ந்தேன். காலம் சென்ற இளவரசர் ஆதித்த கரிகாலரின் உயரிய நட்பு எனக்கு காஞ்சி மாநகரில் ஏற்பட்டது. அப்போது அவர் பொன் மாளிகையை உருவாக்கி கொண்டிருந்தார். மதுரை சென்று வீரபாண்டியனை வென்று போர்க்களத்தில் அவன் தலையை பந்தாடியவர் என்று அவர் வீர பிரதாபங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருந்தேன். அவரோடு அவருடைய உயிர் நண்பர் பார்த்திபேந்திரன் பல்லவரும் காஞ்சியிலேயே தங்கியிருந்தார். என்னை கண்டவுடனே இளவரசர் ஆதித்தனுக்கு மிகவும் பிடித்துவிட்டது. தன் அந்தரங்க மனைத்தையும் கூறுமளவிற்கு என்னை உயிர் நண்பனாக அவர் மதித்து விட்டார். அரச குடும்பத்துக்காக அந்தரங்க ஓலையொன்றை கொடுத்து அனுப்பும் அளவுக்கு என்னை அவர் உண்மை நண்பனாக மதித்தார். காஞ்சியில் நின்று தஞ்சை வந்தவுடன் தான் என்னை பல தொல்லைகள் சூழ்ந்து கொண்டன. தொல்லைகள் என்று கூறக்கூடாது. எனக்கு பல நன்மைகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்பட்டன. நன்மையும் வெற்றியும் கிடைக்கக்கூடுமானால் தொல்லை ஏற்பட்டாலும் சகித்துக் கொள்ளலாமே. சோழ நாடு தவம் செய்ததால் பெற்ற அருண்மொழி தேவரை இழத்திற்கு சென்று சந்தித்து அவர் அன்புக்கு பாத்திரமாகும் பெரும் பாக்கியத்தை பெற்றேன். ஏன், சோழ அரச குடும்பத்தவர் பலரின் அன்புக்கு பாத்திரமானே?" இப்படி வந்தியத்தேவன் கூறும் போது மெல்லிய சிரிப்பு சபையில் சிலரிடமிருந்து எழுந்தது. வந்தியத்தேவன் அதை கவனியாதவன் போல், "இப்படி சோழ அரசு குடும்பத்தாரின் அன்புக்கு பெரிதும் பாத்திரமான என் மீது பெரும் பழியை சுமத்தினார்கள். ராசகேசரி சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் தலைப்பிள்ளை கொன்றுவிட்ட பெரும் பழியை என் மீது சுமத்தினார்கள். தண்டனையும் கிடைத்தது. அந்த பாக்கியவானான நானே இப்போது நிற்கும் குற்றவாளியின் மீது குற்றம் சுமத்தி சபையிலே நிரூபணம் செய்ய தொடங்குவது முறையாகாது என்று கூறிக்கொண்டு, இந்த வழக்கில் என் இளம் நண்பரும் சோழ நாட்டு வீரத்தின் சின்னமாக திகழ்பவருமான சங்கரதேவன் தன் ஆதாரங்களை இந்த அவையில் தெரிவிப்பதே முறையாக இருக்கும் என்று அரசரிடம் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்" என்று கூறி அமர்ந்தார். வந்தியத்தேவனின் அடக்கம் அனைவரையும் கவர்ந்தது. அவனை அந்தரங்கத்தில் வெறுக்கின்ற சிலரும் அவனது அடக்கத்தை பாராட்டினர். மதுராந்தக சோழதேவர் சிறியதொரு முறுவல் பூத்தார். சங்கரதேவன் மெல்ல தன் இருக்கையை விட்டு எழுந்தான். சபையின் முன்பு அவன் பேசுவது அதுவே முதல் முறை, முதல் அனுபவம். போர்க்களத்தில் அஞ்சாத அவனுக்கு அவைக்களத்தில் சிறிது நடுக்கம் ஏற்பட்டது. மன்னரையும் இளவரசரையும் சபையையும் வணங்கிவிட்டு, "எனக்கு இந்த வழக்கின் சம்பவங்கள் செவிவழி கேட்டவையே தெரியும். நான் வேளக்கார படையை சேர்ந்தவன். திடீரென ஒரு நாள் காஞ்சியை நோக்கிய சிறிய பழுவேட்டரையர் படைகளோடு புறப்பட்ட போது நான் அவருக்கு உதவியாக சென்றேன். பார்த்திபேந்திர பல்லவர் சோழ நாட்டு தனாதிபதியாக இருந்தார். அவரை எதிர்த்தே போர் என்ற போது எனக்கு ஆச்சரியமாயிருந்தது. ஆனால் பார்த்திபேந்திர பல்லவர் சுதந்திர பல்லவ நாட்டை அமைக்க வேண்டும் எனும் ஆசையால் ஏராளமான ஆயுதங்களையும் வீரர்களையும் ரகசியமாக சேகரித்துக் கொண்டிருந்தார். காஞ்சி பொன் மாளிகையில் சோழர் கொடியை இறக்கி பல்லவர் கொடியை ஏற்ற திட்டமிட்டிருக்கின்றார் எனும் செய்தி கிடைத்தது. பழுவேட்டரையர் ஒரு நாளும் சோழ நாட்டு விரோதிகள் வாழ்வதை அனுமதிக்க மாட்டார். அதனால் தானே போர்க்களத்துக்கு விரைந்தார். பார்த்திபேந்திர பல்லவர் போர்க்களத்திலேயே உயிர் நீத்தார். பாண்டியர்களின் உதவி சமயத்தில் கிடைக்கும் என்று இதோ நிற்கும் ரவிதாசன் அவருக்கு உறுதி கூறியிருந்தது தெரிய வந்தது. அதனால் ரவிதாசன் சோழ நாட்டை அழிக்கும் முயற்சியில் கண்ணும் கருத்துமாக இருந்தார் என்பதும் தெளிவாகியது. நானும் வள்ளுவரையர் வந்தியத்தேவன் அவர்களும் ரவிதாசனை தேடி சென்ற போது வழியிலே காட்டில் காளாமுகர் ஒருவரை சந்தித்தோம். அவர் நொடியில் எங்களை ஏமாற்றி குதிரையை பறித்து ஓடி சென்று விட்டார். நான் திரும்பி வருவதற்குள் வள்ளுவரையர் ரவிதாசன் இருக்குமிடம் சென்று நேரடியே அவனை சந்தித்து போர் புரிந்தார். நான் தஞ்சைக்கு விரைந்து படைகளோடு சென்று மீட்டு வந்தேன். இவைதாம் நான் அறிந்தவை. ரவிதாசன் பாண்டியர்களின் ஒற்றன் என்பதும் மறைவான இடத்தில் ஏராளமான செல்வங்களை புதைத்து வைத்திருந்தான் என்பதும் எனக்கு தெள்ள தெளிவாக தெரிந்தது" என்று கூறி முடித்தார். அவன் அமர்ந்ததும் சம்புவரையர் எழுந்து, "சங்கரதேவன் கூறியதிலிருந்து ஆதித்த கரிகாலரை கொன்றவன் ரவிதாசன் என்று நிரூபிக்கப்படவில்லை" என்று கூறவும் அருண்மொழிவர்மரே இப்போது பேசத் தொடங்கினார். சற்று முன்பு வந்த ஓலையை கையில் எடுத்துக்கொண்டு, "இதோ நிற்கும் ரவிதாசன் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நகரத்தில் பகிரங்கமாக உழவை கொண்டிருந்தான். இவனுக்கு இந்த மாளிகையின் ஒவ்வொரு சிறு அமைப்பும் தெரியும். பெரிய இடத்து ஆதரவும் அப்போது இருந்தது. அதனால் இவன் தனது எண்ணத்தை நிறைவேற்றும் காலத்தை எதிர்பார்த்திருந்தான். ரவிதாசன் யார்? எதற்காக தஞ்சையிலே வட்டமிட வேண்டும் என்னும் எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். அதற்கு நான் சில சம்பவங்களை குறித்தனாக வேண்டும். எனது அருமை சகோதரரும் இந்த நாட்டை ஆளும் பெரும் பாக்கியம் பெற்றிருக்க வேண்டியவருமான ஆதித்த கரிகாலர் இதோ இருக்கும் நமது அன்பர் சம்புவரையர் மாளிகையில் தான் துரதிருஷ்டவசமாக மரணமடைந்தார். அந்த துர்ப்பாக்கியமான நாளிலே அங்கிருந்தவர்களை பற்றியெல்லாம் நான் இப்போது சொல்ல வேண்டாம் என்று நினைக்கின்றேன். ஆனால் அங்கு இல்லாதவர்கள் போல் மறைந்திருப்பவர்களை பற்றி நான் சொல்லித்தானே ஆக வேண்டும். இதோ நிற்கும் ரவிதாசன் தனது உள்ள கிடக்கையை நிறைவேற்றும் வாய்ப்பை எதிர்பார்த்து சுரங்க வழியிலே அங்கே மறைந்திருந்தார். அது உண்மைதானா என்று கேளுங்கள் என்று இடிமுழக்கம் போன்ற குரலிலே கேட்டார் அருண்மொழி. ரவிதாசன் நிமிர்ந்து நின்று கொண்டிருந்தானே என்று வாய் திறக்கவில்லை. சபையோரின் கண்கள் அவனையே பார்த்தன. அருண்மொழி நேரத்தை வீணாக்க விரும்பாமல் மேலும் தொடர்ந்து, ரவிதாசன் சொல்ல மாட்டான். தான் செய்தது குற்றம் என்று அவன் ஒப்புக்கொள்ள மாட்டான். தான் புனிதமான காரியம் ஒன்றை செய்து விட்டதாகவன்றோ அவன் எண்ணியிருக்கின்றான். பாண்டிய மன்னர் வீர பாண்டியனை போர்க்களத்திலே வென்று தலையை கொய்து தன் வீரத்தை நிலைநாட்டினார் என் சகோதரர். அந்த சம்பவம் பாண்டிய நாட்டின் மீது பற்று கொண்டவர்களின் சீற்றத்தை வளர்த்தது. பாண்டிய ஆபத்துதவி படையினர் ஒன்று கூடினர். ரவிதாசன் சோழ நாட்டினன்தான். ஆனால் அவன் எப்படி பாண்டிய நாட்டு ஆபத்துதவி படையில் சேர்ந்தான் என்பது தெரியவில்லை. நமது மன்னரை கொன்றதற்காக பழிக்கு பழி வாங்க அவர்கள் சபதம் பூண்டனர். அப்படையினர் சிலர் சோழ நாட்டிற்கு வந்தனர். ரவிதாசனின் சகோதரர்களும் இருந்தனர். சமயம் பார்த்திருந்த ரவிதாசனுக்கு சம்புவரையர் மாளிகை நாடுக மிக உதவியது. ஆனால் ஆதித்த கரிகாலரை கொன்றதை நேரடியாக கண்டவர் எவரும் இல்லர். அப்படி கண்கூடான சாட்சியம் இல்லாத போது வந்தியத்தேவன் மீது எப்படி குற்றம் சாட்டு நிரூபித்தனர் என்பது ஆச்சரியமாயிருந்தது. வீர மரணம் அடைந்த பார்த்திவேந்திர பல்லவரை பற்றி இப்போதும் ஏதும் கூறக்கூடாது. தன் முன்னேற்றத்திற்காக வந்தியத்தேவன் பெரும் இடையூறாக இருந்ததாக அவருக்கு தோன்றியது. அரச குடும்பத்து பெண்களை பற்றி இந்த சபையில் கூறாதிருக்க முடியவில்லை. மதிப்புக்குரிய இளைய பிராட்டியார் குந்தவை தேவியை தான் மனம் புரிந்து கொண்டு சோழ நாட்டு தளபதி பதவியை அடைந்து எல்லா விதமான நலன்களோடும் வாழலாம் என்று மனப்பால் குடித்த பார்த்திவேந்திரனுக்கு பெரும் ஏமாற்றமே ஏற்பட்டது. வந்தியத்தேவனை தன் வழியில் இருந்து அகற்றினால்தான் தன் எண்ணம் நிறைவேறும் என்று திட்டமிட்ட பார்த்திவேந்திரன் நொடியில் வெற்றி கண்டான். ஆதித்த கரிகாலர் கொலையுண்டு இடத்திலிருந்த வாள் வந்தியத்தேவனுடையது எனும் ஒரே காரணத்தை பற்றி கொண்டான். அந்த வாள் அங்கே எப்படி வந்தது என்பதை பிறகு சொல்கிறேன். காலம் சென்ற ராசகேசரை சுந்தர சோழ சக்கரவர்த்தி பொன் மாளிகைக்கு சென்று தன் தலைப்பிள்ளையின் மறைவினால் அங்கு துயரத்தில் ஆழ்ந்திருந்தார். வந்தியத்தேவனை சிறை செய்யும் உத்தரவை அவர் கையெழுத்திட்டு அளித்தது போல் கொண்டு வந்து உறையூருக்கருகே வந்தியத்தேவனை சிறை செய்தான் பார்த்திவேந்திரன். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவன் கையெழுத்து பெற்றதாக சொன்ன நேரத்திற்கு 10 நாழிகைக்கு முன்பே சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் உயிர் பிரிந்து விட்டது. திருமந்திர ஓலை நாயகத்திடம் மன்னர் கட்டளை பிறப்பிப்பதற்கான சான்றேதும் இல்லை. மன்னர் கையெழுத்திட்டதாக பார்த்திவேந்திரன் பொய்ச் சான்று தயாரித்த ஒன்றே வந்தியத்தேவன் குற்றமற்றவன் என்பதை நிரூபிக்கும். வந்தியத்தேவனை சிறையில் தள்ளிய பிறகு ரவிதாசன் சுதந்திர மனிதனாக சோழ நாட்டில் உளவலானார். சோழ குலத்தவர் ஒவ்வொருவரையும் தீர்த்து விட தீட்டிய தங்கள் புது திட்டப்படி என்னை நடுக்கடலிலே கொன்றுவிட என்னை பின்தொடர்ந்து வந்தான் என்றார். எல் விழுந்தால் கேட்கும் அமைதி நிறைந்த அந்த சபையில் இப்போது கலகலப்பு அதிகமாகியது. திருக்கோவலூர் மலையமான் தமது கம்பீரமான குரலில்,
இளவரசர் கூறியவை யாவும் சரிதான். ரவிதாசன் பயங்கர சதியாளன் என்பதை நிரூபித்து விட்டார். ஆனால் ஆதித்த கரிகாலரை கொன்றவன் அவனை என்பதற்கான சான்றுகள் தெளிவாக்கப்படவில்லையே. வரும் காலத்தில் ஐயம் ஏற்படாத வகையில் இப்போதை அதை திட்டவட்டமாக முடிவு கூறுவது நல்லதே ஆகுமே. மற்றொன்று, சோழ நாட்டிற்கு அரும்பெரும் தொண்டாற்றி வரும் இந்த நாட்டு முதல் அமைச்சருமான அன்பர் அனிருத்த பிரம்மராயர் இந்த நாட்டை விட்டு சென்று பல ஆண்டுகளாகிவிட்டன. அவர் இருப்பிடம் தெரியவில்லை. அவர் ஏன் சோழ நாட்டை விட்டு சென்றார்? ஆதித்த கரிகாலர் கொலை சம்பந்தமாக அவருக்கு பல உண்மைகள் தெரிந்திருக்குமே. அவரை ஏன் தேடி அழைத்து வர முற்படவில்லை? இது பெரும் ஐயத்திற்கிடமாகிறது. மேலும் நாட்டிலே சிலர் இளவரசரை கொலை செய்ய சதி செய்தவர்கள் அவரது அறிவாற்றலின் உதவி பெற்றுத்தான் செய்தார்கள் என்று மறைமுகமாக கூறுகின்றார்கள். இவற்றையெல்லாம் ஏன் இதுவரை யோசிக்கவில்லை என்று கேட்டார். சபையில் பெரும் ஆரவாரம் எழுந்தது. அந்த ஆரவாரத்தையும் மீறியது ரவிதாசனின் பயங்கர சிரிப்பு. அவளது சிரிப்பொலி கேட்டு ஒரு கணம் எல்லோரும் நடுங்கினர். தங்கள் பேச்சை நிறுத்தினர். சிரித்து முடித்த ரவிதாசன் எள்ளி நகையாடவும் குரலில்,
ஆம் ஆம் கேளுங்கள். அதோ அவர் கேட்பதற்கு மறுமொழி கூறுங்கள். அனிருத்த பிரம்மராயர் எங்கே? அவர் எங்கே என்று எனக்கு தெரியும். அவர் வர மாட்டார். அவர் வந்தால் பல உண்மைகள் வெளிப்பட்டுவிடும். அதோ அரியணியில் வீற்றிருக்கும் மன்னருக்கு ஆபத்து. நாளைக்கு இந்த நாட்டை ஆளலாம் என்று மனப்பால் குடிக்கும் அருள்மொழிவர்மருக்கு ஆபத்து. சோழ அரசகுமாரியை மணந்து இந்த நாட்டையே அபகரிக்கலாம் என்று கனவு காணும் வந்தியத்தேவனுக்கும் பெரும் ஆபத்து. ஆதித்த கரிகாலனை கொலை செய்ததில் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் பங்கு உண்டு. ஆதித்த கரிகாலன் அடுத்து பட்டம் ஏற உரிமை பெற்றவன். அவனை ஒழித்து விட்டால் தாம் ஆளலாம் எனும் மதுராந்தகர் நினைத்தார். தமைக்கே கிடைக்கும் என அருண்மொழி எண்ணினார். இருவரும் ஒருவருக்கும் ஒருவர் அறியாமல் சூழ்ச்சி செய்தனர். ஒருவர் ஏற்படுத்திய ஆள் கொள்வதற்கு செல்லும் முன் மற்றவருடைய ஆள் பழி தீர்த்து விட்டனர். அந்த விவரம் அனிருத்தருக்கு தெரியும். அவர் வந்துவிட்டால் இவர்களுக்கு சங்கடம்தானே. அதனால் அவரை கண்டுபிடிக்க இவர்கள் முற்பட மாட்டார்கள். நான் பாண்டிய நாட்டு ஆபத்து தொகை படையை சேர்ந்தவன் தான். மானமுள்ள எந்த மனிதனும் தன் தாய் நாட்டு விடுதலைக்காக எத்தகைய சூழ்ச்சியும் எதிரியின் நாட்டில் செய்ய தயங்க மாட்டான். நீங்கள் அபகரித்திருக்கும் பாண்டிய நாட்டை இப்போதே அமரபுச்சுக்கனுக்கு கொடுத்து முடிசூட்டுங்கள். ஆபத்துதவிகள் தங்கள் பயங்கர நடவடிக்கைகளை கைவிட்டு விடுவார்கள். இதுவரையில் செய்த காரியத்திற்கு எனக்கு என்னென்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள். பாண்டிய நாட்டுக்காக பாடுபட்டதற்காக தண்டனை அடைவேனே தவிர கொலை குற்றம் எனும் பொய் பழியை சுமத்தாதீர்கள். பழி சுமத்த முன் அனிருத்த பிரம்மராயரை தேடி பிடியுங்கள் என்றார்.
அவன் பேசும்போது வந்தியத்தேவன் சீறினான். மன்னரின் முகம் சுண்டியது. சங்கர தேவன் வாளை உருவினான். அருண்மொழி அனைவரையும் கையமர்த்தி, ரவிதாசன் காரியத்தில் மட்டும் கட்டிக்காரன் அல்லன், பேச்சிலும் அப்படியே. அவனது குற்றத்தை நிரூபிக்க என்னிடம் மிக முக்கிய தடயம் இருக்கிறது. இதோ இருக்கிறது. அனிருத்த பிரம்மராயர் போன்ற பெருமகனாரையும் கரைப்படுத்தும் ரவிதாசனுக்கு தண்டனை அளிக்க இந்த ஒரு ஓலை போதும். ஆனால் சபையின் திருப்திக்காக அனிருத்த பிரம்மராயரை அழைத்து வர ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே சபை மண்டபத்து வெளியே ஏதோ பரபரப்பு ஏற்பட்டது. எல்லோர் கவனமும் அங்கே சென்றது. முன்னால் இரு வீரர்களும் பின்னால் இரு வீரர்களும் புடை சூழ காளாமுகர் சபை மண்டபத்திற்குள் நுழைந்து கொண்டிருந்தார்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.